ஸ்ரீ கிருஷ்ணா பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 13 இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் பதம் 8-12 பாகம் 4. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மயி அனன்ய யோகேன பக்தி அவ்யபிசாரின விவிக்தாதேச சேவித்வம் அராதீஜன சம்சதி அத்யாத்ம ஞான நித்யத்வம் தத்வ ஜனார்தன தர்ஷனம் ஏதா ஞானம் மிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யத்ததோன்யதா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். அடக்கம், கர்வமின்மை, அகிம்சை, பொறுமை, எளிமை, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல், தூய்மை, தளராமை, சுயக்கட்டுப்பாடு, புலனுகர்ச்சி பொருள்களை துரத்தல், பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல், பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல், குழந்தைகள், மனைவி, வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல், விருப்பு வெறுப்புகளின் சமநிலை, என் மீதான நித்தியமான களங்கமற்ற பக்தி, தனிமையான இடத்தில் வாழ விரும்புதல், பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல், ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல், பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு, இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன். இவற்றை தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும். ஓம் அஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சக்ஷோருன்மிலே தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 13 பதம் 8-12 பாகம் 4 இருக்கும். 3 தினங்களாக பல்வேறு கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விருப்பு மற்றும் வெறுப்புகளில் சமநிலையுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தமமான கருத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். பார்த்தோம் அப்படின்னா இந்த பௌதீக உலகம் இருமைகளை கொண்டது. இருமைகள் அப்படின்னா மாறி மாறி வரக்கூடியது, அதை நம்மளால் வந்து தடுக்கவே முடியாது. அதற்கு தடுக்க முடியாது, ஆனால் நம்ம வந்து எப்படி அதை தாண்டலாம் அப்படின்னா சமநிலையுடன் எப்பொழுது இருக்க கற்றுக்கொள்கின்றமோ அப்பொழுது தாண்டி விடலாம். எப்படி ஒரு சமுத்திரம் இருக்குது அப்படின்னா சமுத்திரத்தினுடைய அலைகளை எப்பொழுதும் நிறுத்த முடியாது. நம்மளால் நிறுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெயில் காலம், மழை காலம் இது மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதுபோல இந்த உலகத்தில் உலகத்திலே சுகமும் துக்கமும் நம்மளால் நிறுத்த இயலாது, வந்து கொண்டு தான் இருக்கும். எப்படி கடல் அலைகள் நிப்பாட்ட முடியாதோ அதுபோல நம்மளுடைய சுகமும் நம்மளுடைய துக்கமும் வந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கின்றோமோ, எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கின்றோமோ அதற்கு தகுந்தாறு போல பாவமும் புண்ணியமும் வந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி வந்து கொண்டே இருக்கின்ற தருணத்தில் சில நேரத்தில் விருப்பமும் சில நேரத்தில் வெறுப்பும் ஏற்பட்டே தீரும் இந்த உலகத்தில். அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார், சமநிலையுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. சமநிலையுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்பொழுது நமக்கு ஆத்ம ஞானமும் பக்தியும் இருக்கின்றதோ அப்போ நம்மளால் சமநிலையில் எப்படி இருப்பது அப்படிங்கிறத பற்றி கற்றுக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா நம்ம பக்தி அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வரும் பொழுது இந்த விருப்பமும் வெறுப்பதுக்கும் வந்து எந்த விதமான பலன்களும் கிடையாது. இதில் எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையவே கிடையாது. விருப்பமும் வெறுப்பும், திடீர்னு நம்மளே விருப்பம் காட்டுவோம், திடீர்னு நம்மளே வந்து வெறுக்கவும் செய்வோம். அதுபோல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். பிரகலாத மகாராஜர் ஸ்ரீமத் பாகவதத்தில் நவவிதா பக்தியை பற்றி கூறுகின்றார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். 9 விதமான பக்திகளை எடுத்துரைக்கின்றார். அதில் 9 விதமான பக்திகளை நாம் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு செய்யும் பொழுது, அப்போ நம்ம பக்தியில் திடகார்த்தமாக வரும் பொழுது, நாம் விருப்புகளையும் வெறுப்புகளையும் எளிமையாக சமநிலையுடன் பார்க்க கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார், என் மீது திடமான கலங்கமற்ற பக்தி இருக்க வேண்டும் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். இதில் மிக மிக ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒவ்வொரு பதத்திலையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பக்தியை பற்றி கூறிக்கொண்டே வருகின்றார். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாமி தத்துவதக, என்னை பக்தியால் மட்டுமே அறிய முடியும், பக்தனை எனக்கு மிக மிக பிடிக்கும் அப்படின்னு பல இடங்களில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிட்டு கொண்டே வருகின்றார். இந்த ஸ்லோகத்திலையும் குறிப்பிடுகின்றார், கலங்கமற்று பக்தி செய்ய வேண்டும், கலங்கமில்லாத அனன்ய பக்தி செய்ய வேண்டும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். ஆனால் தமாசான விஷயம் என்ன அப்படின்னா, கீதாச்சாரம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த கீதாச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதில் கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. அந்த கீதாச்சாரத்தில் பகவான் தெளிவாக குறிப்பிடுகின்றார், பக்தி செய் என்னிடம் சரணடை அப்படின்ட்டு. அந்த கீதாச்சாரத்தில் எங்கன்னா ஒரு இடத்துலனா என்னிடம் சரணடை, எனக்கு பக்தி செய். எங்கு நாம் எதை செய்தோமோ, நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப விளையாட்டாக இருக்குது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் அந்த மாதிரி எழுதியிருக்கார்? ஒரு ஸ்லோகத்தில் கூட எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இதை சொல்கிறதுக்கு கடவுள் தேவையா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அப்படின்னா எல்லாமே நல்லா தானே நடக்குது, பகவான் எங்கன்னா குறிப்பிட்றாரு அது மாதிரி அப்படின்னா கிடையவே கிடையாது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த கீதாச்சாரத்தில் பக்திங்கிறதும் கிடையாது, கடவுளுங்கிறதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏதோ ஒருத்தர் கவிதை மாதிரி எழுது பகவான் பகவத்கீதைன்னு போட்டால் என்ன பண்ணுவாங்க, நமக்கு தான் வந்து நம்மளை தான் பகவத்கீதை படிக்கவே இல்லையே, என்ன எழுதிருக்குன்னே தெரியாத, அதனால் நம்மளை என்ன நினச்சிக்கிறது, பகவத்கீதை போல் இருக்கு அப்படின்ட்டு உலகத்துக்கே அனுப்பிச்சிக்கிட்டே வந்து இருக்கும். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார், கலங்கமற்ற பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனிமையான இடத்தில் வாழ விருப்பப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அப்படின்னா என்ன சுவாமி, நம்ம வந்து இமயமலைக்கு போயிடணுமா, இல்லை வந்து காட்டுப்பகுதிக்கு போயிடணுமா, மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கன்னா ஓடிடணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்புறம் என்ன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார் அப்படின்னா, அதுவும் நம்மளால் வந்து இமயமலைக்கு பகவான் பிடிச்சி தள்ளுனாலும் நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிறது அவருக்கே நல்லா தெரியும். இப்போ யாருன்னா போவாங்களா, இப்போ இமயமலையில் வந்து ஒரு 10 கோடி ரூபா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் இமயமலையில் போயிட்டு இருங்க அப்படின்னா யாருன்னா போவாங்களா? யாரும் போக மாட்டாங்க. அப்படி பகவானே பிடிச்சி தள்ளி விட்டாலும் நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிறது கடவுளுக்கே நல்லா தெரியும், பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கே நன்றாக தெரியும். அதனால் அவர் அந்த மாதிரிலாம் சொல்லவும் மாட்டார். நம்மளால் எது முடியுமோ அதை தான் அவரும் பகவானும் சொல்லுவார். அப்படி இப்போ இங்கே என்ன சொல்கிறாரப்பா, தனிதுப்பட்ட இடத்துல இருக்கணும் அப்படின்னா மலைப்பகுதிக்கும் போவானான்னு சொல்கிறாரு. அப்புறம் இங்கே மக்களோட மக்களாக இருந்துக்கிட்ட அப்புறம் எப்படி தனியான இடத்துல இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்கலாம். அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனிப்பட்ட தனிமையான இடத்தில் வாழ விரும்புதல் அப்படின்னா, எங்கே வந்து பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றதோ அங்கே வாழ்வதற்கு பெயர் தனிமையான இடத்தில் வாழ்வது என்று பொருள். ஏன் அப்படின்னா, நல்ல மனிதர்களோட நம்ம வாழும் பொழுது அது தனிமையான இடத்தில் வாழ்வதற்கு சமம். ஏன் அப்படின்னா, தனிமையான இடம் அப்படின்னாலே இப்போ ஒரு விஷயம், இப்போ ஒரு இடத்துல நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட வேலைகளை சரியாக துல்லியமாக பார்த்துட்டே இருப்போம். அதே ஒரு நல்ல நம்ம தனியாக இடத்துல தனியான இடத்துல இருந்தாலும் நல்ல சங்கத்தில் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய காரியத்தை என்ன பண்ணுவோம், பெறலாமல் செய்வோம். அதே வந்து துஷ்ட சங்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த துஷ்ட சங்கத்தில் இருந்தால் நம்மளால் செய்ய முடியாது. அதுபோல் நம்ம தனியாக இருந்தோம் அப்படின்னா என்ன காரியத்தெல்லாம் செய்வோமோ அதே காரியத்தை பக்தர்களோட சங்கத்தில் இருந்தாலும் செய்ய முடியும். அதனால் பக்தர்களோட சங்கத்தில் இருப்பது தனிமையான இடத்தில் வசிப்பது என்பது பொருள். அதை தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார். அதனால் வந்து நம்ம வந்து எல்லா மக்களோட மக்களாக ஒன்றி, அதாவது துஷ்ட சங்கத்தில் சேராமல் எப்பொழுதும் நல்ல சங்கத்திலையும் பக்தர்களோட சங்கத்திலையும் சேர வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். கிருஷ்ண பக்தர்கள் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரியான சினிமா, சோசியல், சமூகம் இது போன்ற செயல்களில் அவர்கள் எப்பொழுதும் ஈடுபடுவது கிடையவே கிடையாது. அர்த்தமற்ற அரசியல், அர்த்தமற்ற சினிமா இது போன்ற விஷயங்களில் அவர்கள் எப்பொழுதும் ஈடுபடுவது கிடையாது. அவர்கள் நேரத்தை வீணடிப்பதும் கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். பார்த்தோம் அப்படின்னா இது காலத்தின் விரயம். சும்மா போயிட்டு அரசியல்வாதி பின்னால் ஓடிக்கிட்டே இருப்பேன், எந்த பக்தர்களும் அதுபோல் ஓடுவது கிடையாது. ஏன் அப்படின்னா பகவத்கீதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 5000 வருடங்களுக்கு முன்பு அருளினார். அதாவது நம்ம இப்போ படித்து கொண்டே இருக்கின்றோம், பலன் கிடைக்கின்றன. ஆனால் அரசியல்வாதி 50 நாளைக்கு முன்னாடியே ஒரு அரசியல்வாதி எதனா ஒன்று பேசியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து செய்தித்தாள்லையோ இல்லை வந்து டிவி சேனல்லையோ எதுலேயோ ஒரு சேனலில் போடுறானா 50 நாளைக்கு முன்னாடி? 50 நாளைக்கு முன்னாடி என்ன, 5 நாளைக்கு முன்னாடி பேசின விஷயத்தையே போட மாட்டான். அப்படின்னா நம்ம தெரிந்து கொள்ளலாம் எது உண்மை எது போலி, எதில் பலன் இருக்கிறது எது பலன் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதனால் பக்தர்கள் எப்பொழுதும் இது போன்ற அந்நிய விஷயங்களில் ஈடுபடுவதில்லை. அப்படி அந்நிய விஷயங்களில் ஈடுபடாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா அதற்கு தனிமையான இடத்தில் வாழ்வது என்று பொருள். அதுக்கப்புறம் பொதுமக்களிடம் இருந்து விலகி இருத்தல் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். பொதுமக்களிடம் இருந்து விலகி இருந்தால் அப்போ எப்படி சாமி நாங்கள் சமுதாயத்தில் இருக்காமல் எப்படி இருக்கிறது அப்படின்னா, இப்போ கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் இப்போ அதுவும் திருப்பதிக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். அதுபோல் வந்து பக்தன் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு இடையிலும் வாழ விரும்புகின்றான். ஆனால் எங்கே பகவானுடைய நாமங்கள் இல்லையோ, பகவான் இல்லையோ, எங்கே பகவானுடைய பக்தர்கள் இல்லையோ அங்கே வாழ விரும்புவது இல்லை அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும், கோடிக்கணக்கான மனிதர்கள் இருந்தாலும் அங்கே பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, பகவானோட நாம கீர்த்தனம் இருந்துச்சு, பகவத் பக்தி அங்கே இருந்துச்சு அப்படின்னா கோடிக்கணக்கான மக்களுக்கு இடையிலும் வாழ்வதற்கு பக்தன் விருப்பமாக உள்ளான். அங்கே பக்தி எப்போ இல்லையோ அங்கே வாழ்வதற்கு விருப்பம் இல்லை என்பதை பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதும் வந்து பகவானுடைய பூர்ண உண்மைகளை ஆராய்ச்சி செய்வதில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார் பொருளில், நிறைய மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத ஆராய்ச்சியில் இறங்குவது, காமத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வது, இதுபோல் பல விதமான. ஒரு நாள் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருந்தேன். அப்போ போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு உயர்ந்த கட்டடம் இருந்துச்சு, இந்த பக்கம் ஒரு கட்டடம், அந்த பக்கம் ஒரு கட்டடம் இருந்துச்சு, அதுக்கு நடுப்புற ஒரு சின்ன அந்த சூரியனோட வெளிச்சம், இந்த கட்டடத்தோட வெளிச்சமோ அந்த கட்டடத்தோட வெளிச்சமோ அப்படி வந்துச்சு. அது வரும்பொழுது தரையில் ஒரு எப்படி நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு கொஞ்சம் சின்னோண்டு கேப் இருந்துச்சு. அதை ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான், அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான், அப்படி எடுக்கிறான், இப்படி எடுக்கிறான். அதாவது ரெண்டு கட்டடத்துக்கு நடுப்புற இருக்கிற வெளிச்சத்தை அது தரையில் வந்து இப்படி கோடு போட்ட மாதிரி ரெண்டு இருக்குது. அதை என்ன பண்ணுறான், அவன் இப்படி எடுக்கிறான், அப்படி எடுக்கிறான், அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுவான், அதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவான், அதை இங்கே அனுப்புவான், அங்கே அனுப்புவான், ஆராய்ச்சி செய்வான். இதெல்லாம் வந்து தேவையான விஷயமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் சில பிரபுபாதர் இங்கே குறிப்பிடுகின்றார், இதனால் எந்த விதமான பலனும் கிடையாது. காமத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதும் இது போன்ற விஷயங்களை ஆராய்ச்சி செய்வதும் எந்த விதமான பலன்களும் கிடையாது, இவர்கள் எல்லாமே வந்து கோமாளிகள் என்ற அர்த்தம். அதனால் நம்ம இது போன்ற விஷயங்களை ஆராய்ச்சி செய்யாமல் ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, பகவான் என்றால் என்ன, பகவானுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இது போன்ற பூர்ண உண்மைகளை ஒரு மனிதன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தன்னை உணர்தல், தன்னை உணர்தல் அப்படின்னா எப்பொழுதும் வந்து நம்மளை பற்றி உணர்தல், நம்ம யார், சரீரம் கிடையாது, நம்ம ஆத்மா, நான் ஏன் துன்பப்படுகின்றேன், துன்பத்திலிருந்து விடுதலை அடைவது எப்படி, இது போன்ற செயல்களை ஒரு மனிதன் ஆராய்ச்சியில் இறங்க வேண்டும். அதுக்கப்புறம் தன்னை உணர்தல் வேண்டும். அதுக்கப்புறம் பிரம்மான், பரமாத்மா, பகவான், இது போன்ற மூன்று நிலைகளில் பகவானை உணரலாம். அப்படி மூன்று நிலைகளில் உணரும் பொழுது, இந்த மூன்று நிலைகளை பற்றி உணரும் பொழுது உண்மையான ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. இதை தவிர வேற எல்லாமே வந்து பொய்யான ஞானம் என்று பகவான் இங்கே தெளிவாக குறிப்பிடுகின்றார். உண்மையான ஞானம் என்றால் பிரம்மனையும் பரமாத்மாவையும் பகவானுக்கும் பற்றியும் நம்ம தெரிந்து கொள்வதே உண்மையான ஞானம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கீழே தரையில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கட்டில் போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக, இது வந்து ஞானத்தை சம்பாதிப்பது என்று பொருள். நம்ம எந்த அளவுக்கு ஞானத்தை சம்பாதிக்கின்றோமோ அந்த அளவுக்கு படிக்கட்டில் ஏறுகின்றோம் என்று பொருள். ஏறிய பிறகு மேலே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முதல் மாடியில் இருக்கின்றார் அப்படின்னா, பகவானை போயிட்டு நம்ம தரிசனம் செய்தால்தான் நம்ம அந்த படிக்கட்டில் ஏறினதுடைய பலன் கிடைக்கும். அதுபோல ஸ்ரீல பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார், ஞானத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பகவானை அறிவது, பகவானை அறிவது. இந்த ஞானத்தின் மூலியமாக பகவானை அறிந்தோம் அப்படின்னா அது உண்மையான ஞானம் என்று பொருள். இந்த ஞானத்தை உண்மையாக புரிந்து கொள்வதற்கு நம்ம எப்பொழுதுமே வந்து அடக்கம் என்பது மிக மிக முக்கியம். அடக்கம் இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இந்த பதத்தை இப்பொழுது நிறைவு செய்கின்றோம். பகவான் பலவிதமான உத்தமமான குணநலங்களை பக்தர்கள் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும், ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிற ஞானத்தை பற்றி இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தெளிவாக விளக்கியிருக்கின்றார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.